எபிரேயர் அதிகாரம் 9. முதலாம் உடன்படிக்கையானது வழிபாட்டிற்கான விதிகளை உடையது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வழிபாட்டிற்கான இடத்தை உடையது. இந்த இடம் ஒரு கூடாரத்திற்கு உள்ளே இருந்தது. கூடாரத்திற்குள் முன்பகுதி உள்ள இடம் பரிசுத்தமான இடம் என அழைக்கப்பட்டது. இந்த பரிசுத்தமான இடத்தில் ஒரு குத்துவிளக்கும் ஒரு மேஜையும் தேவனுக்கு படைக்கப்பட்ட சிறப்பான அப்பங்களும் இருந்தன. இரண்டாம் திரைக்கு பின்னே மிக பரிசுத்தமானது என அழைக்கப்படும் இடம் இருந்தது. அதில் பொன்னால் செய்த தூபகலசமும் பழைய உடன்படிக்கை வைக்கப்பட்ட பரிசுத்தமான பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டி தங்கத் தகட்டால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. அப்பெட்டிக்குள் மண்ணா வைக்கப்பட்டிருந்த தங்கப் பாத்திரமும் துளித்த இலைகளையுடைய ஆரோனின் கைத்தடியும் இருந்தன. மேலும் 10 கட்டளைகள் பொறித்த உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அப்பெட்டியின் மேல் கிருபையாகிய இருக்கையை மறைத்தபடி தேவனுடைய விசேஷ தூதர்கள் இருந்தார்கள். இப்பொழுது இவற்றை பற்றிய உண்மையான விவரங்களைச் சொல்ல காலம் போதாது. இவ்விதத்தில் எல்லா பொருள்களும் ஆயத்தப்படுத்தப்பட்ட பிறகு ஆராதனை சேவையை செய்யும் பொருட்டு ஆசாரியர்கள் முதலாம் பரிசுத்த கூடாரத்தில் நித்தமும் செல்லத் தொடங்குவார்கள். ஆனால் பிரதான ஆசாரியர் மட்டுமே மிக பரிசுத்தமான இரண்டாம் அறைக்குள் பலியின் இரத்தத்தை சிந்தி நுழைய முடியும். அவர் முதலில் தான் செய்த பாவங்களுக்காக காணிக்கை செலுத்த வேண்டும். அதற்கு பிறகு தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே அறியாமையால் மக்கள் செய்த பாவங்களுக்காக அவர் காணிக்கைகளை வழங்க வேண்டும். முதலாம் கூடாரம் நிற்கும் வரையிலும் மிக பரிசுத்தமான இடத்திற்கு போகும் வழியானது மூடப்பட்டிருக்கிறது என்பதை புலப்படுத்தவே பரிசுத்த ஆவியானவர் இவ்விரண்டு அறைகளையும் பயன்படுத்துகிறார். எல்லாமே நிகழ்காலத்தின் ஒரு அடையாளமானது. தாம் செலுத்தும் காணிக்கையாலும் பலிகளாலும் வழிபடுகிறவனின் மனசாட்சியானது முழுமைப்படுத்தப்படுவதில்லை. ஏனெனில் உண்ணுதல், பருகுதல், சடங்கு குளியல்கள் ஆகிய புற விஷயங்களை பற்றிய காணிக்கைகளும் பலிகளுமாகவே இருக்கின்றன. இவ்விஷயங்கள் தேவனுடைய புதிய வழி உண்டாகும் வரைக்கும் பயன்படுகின்றன. மேலும் இப்போது வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியனாக கிறிஸ்து வந்திருக்கிறார். சாதாரண கூடாரத்தின் வழியே அவர் வரவில்லை. மனித கைகளால் உருவாக்கப்படாத உயர்ந்ததும் பரிசுத்தமானதுமான கூடாரத்தின் வழியே வந்தார். அக்கூடாரமானது தேவன் உருவாக்கிய இவ்வுலகத்தின் பகுதி அல்ல. மேலும் மிக பரிசுத்தமான கூடாரத்திற்குள் இயேசு நுழைந்தபோது வெள்ளாட்டு கடாக்கள் மற்றும் காளைகளின் இரத்தத்தை அவர் பயன்படுத்தவில்லை. மிக பரிசுத்தமான கூடாரத்திற்குள் நுழைய அவர் தன் சொந்த இரத்தத்தையே பயன்படுத்தினார். எல்லா காலத்திற்கும் போதுமென்கின்ற அளவுக்கு ஒரே ஒரு முறைதான் அவர் அதற்குள் சென்றார். இவ்வழியில் நமக்கு அவர் நித்திய விடுதலையை பெற்றுத்தந்தார். வெள்ளாட்டு கடா, காளை ஆகியவற்றின் இரத்தமும் தீட்டுப்பட்ட மக்கள் மீது தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் அவர்களை பரிசுத்தமாக்கி புறப்பரிசுத்தம் உடையவர்களாக்க முடியும். இது உண்மையெனில் கிறிஸ்துவின் இரத்தம் இதிலும் மிக்க வல்லமையுள்ளதென்பதை எண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுக்கு இயேசு தன்னைத்தானே ஒரு முழுமையான பலியாக வழங்கினார். ஆகவே நமக்கு ஆன்மீக மரணத்தை கொண்டு வருகிற தீய செயல்களிலிருந்து அவர் இரத்தமானது நம் இதயத்தை சுத்தமாக்கும். ஜீவனுள்ள தேவனை வழிபடும் வண்ணம் நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். கிறிஸ்து இறந்ததால் புதிய உடன்படிக்கையின் நடுவராக அவர் ஆனார். இப்போது முதல் உடன்படிக்கையின் கீழ் செய்த தவறுகளிலிருந்து மக்களை விடுவிக்கும் கிறிஸ்துவின் மரணம் ஒன்றிருந்தது. அதனால் அழைக்கப்பட்டவர்கள் என்றென்றும் உரிமைகளை பெறுவர். ஒரு மனிதன் இறக்கும்போது அவன் தன் மரண சாசனத்தை விட்டுச் செல்கிறான். ஆனால் அம்மரண சாசனத்தை எழுதியவன் இறந்து போனான் என்பதை மக்கள் நிரூபிக்க வேண்டும். மரண சாசனத்தை எழுதியவன் வாழ்கிறான் என்றால் அந்த சாசனத்துக்கு பொருளில்லை. அந்த சாசனத்தை அவன் இறந்த பிறகே பயன்படுத்த முடியும். தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் ஏற்பட்ட முதல் உடன்படிக்கையும் இது போலாயிற்று. இதுவும் இரத்தமில்லாமல் நன்மையடையவில்லை. முதலில் மோசே சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டளைகளையும் அறிவித்தான். பிறகு இளங்காளைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து சட்ட புத்தகத்தின் மேலும் மக்கள் மீதும் தெளிக்க பயன்படுத்தினான்.
தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுதான்
என்று மோசே கூறினான். இவ்வாறு பரிசுத்த கூடாரத்தின் மேலும் மோசே இரத்தத்தை தெளித்தான். அத்துடன் வழிபாட்டிற்குரிய அனைத்து பொருட்களின் மீதும் தெளித்தான். அனைத்தையும் இரத்தத்தால் சுத்தப்படுத்த முடியும் என்று சட்டம் சொல்லுகிறது. இரத்தம் இல்லாமல் எவ்வித பாவங்களும் மன்னிக்கப்பட மாட்டாது. எனவே பரலோகத்தில் உள்ளவற்றின் சாயலாக உள்ள இவற்றை விலங்குகளை பலி கொடுத்தும் சுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாகும். ஆனால் பரலோகத்தில் உள்ளவற்றுக்கு இதைவிட சிறப்பான பலிகள் அவசியமாகும். கிறிஸ்து மிக பரிசுத்தமான இடத்திற்கு போனார். ஆனால் உண்மையானதின் சாயலாக மனித கைகளால் செய்யப்பட்ட இடத்திற்கு போகவில்லை. கிறிஸ்து பரலோகத்திற்கே சென்றார். இப்போது அங்கே நமக்காக தேவனுக்கு முன் தோன்றுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் தனக்கு சொந்தமற்ற இரத்தத்தோடு பிரதான ஆசாரியன் மிக பரிசுத்தமான இடத்திற்குள் செல்ல வேண்டும். ஆனால் மீண்டும் மீண்டும் கிறிஸ்து தன்னையே வழங்கிக் கொள்ள வேண்டியதில்லை. அப்படியானால் உலகம் உண்டானது முதல் அவர் அநேக தரம் இதுபோல் பாடுபட வேண்டியது இருந்திருக்கும். அவர் தம்மைத்தாமே பலியிட வேண்டியிருந்தது. அதனால் அவர் இந்த கடைசி காலத்தில் ஒரே ஒரு தரம் தம்மை பலியிட்டார். இதன் மூலம் அவர் அனைவரது பாவங்களையும் நீக்கிவிட்டார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு முறை மட்டுமே சாகிறான். அதன் பிறகு நியாயம் தீர்க்கப்படுகிறான். ஆகையால் ஒவ்வொருவரின் பாவங்களையும் தீர்க்கும்படி கிறிஸ்து ஒரு முறை மரித்தார். மேலும் கிறிஸ்து இரண்டாம் முறையும் வருவார். பாவங்களை தீர்க்கும்படி அல்ல, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அளிக்க வருவார்.